عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا لا حول ولا قوة إلا بالله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹ் என்ற கிரந்தத்திலிருந்து கிதாபுல் ஃபிட்ன், குழப்பங்கள் சோதனைகள் பற்றிய நூலின் முதல் ஹதீஸை படித்தோம். அதில் இரண்டாவது ஹதீஸ், وبه قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا ابو عوانه عن مغيره عن ابي وائل قال قال عبد الله رضي الله عنه وعنهم قال النبي صلى الله عليه وسلم انا فرطكم على الحوض انا فرطكم على الحوض لا يرفع عنا الي رجال منكم حتى اذا اهويت لاناولهم اختلجوا دوني فاقول اي رب اصحابي فيقول لا تدري ما احدث بعدك. ارد حديث وبه قال حدثنا يحيى بن بكير قال حدثنا يعقوب بن عبد الرحمن عن ابي حازم قال سمعت سهل بن سعد رضي الله عنه وعنهم يقول سمعت النبي صلى الله عليه وسلم يقول انا فرطكم على الحوض من ورده شرب منه ومن شرب منه لم يظمأ بعده ابدا لا يردن علي اقوام اعرفهم ويعرفوني ثم يحال بيني وبينهم. قال ابو حازم فسمعني النعمان بن ابي عياش وانا احدثهم هذا فقال اهكذا سمعت سهلا؟ فقلت نعم. قال وانا اشهد على ابي سعيد الخدري لسمعته يزيد فيه قال انهم مني فيقال انك لا تدري ما بدلوا بعدك فاقول سحقا سحقا لمن بدل بعدي. கணியத்திற்குரிய அவர்களே, முன்பு கூறப்பட்ட ஹதீஸை போன்றுதான் மிகவும் எச்சரிக்கை நிறைந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ். முன்பு கூறப்பட்ட, அதாவது சென்ற வாரத்தில் நாம் படித்த ஹதீஸை போன்றுதான் மிகவும் அச்சுறுத்தல் நிறைந்த ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீஸுகளும். நாம் முன்பு கூறினோம், இந்த அல் ஃபிதன், குழப்பங்கள் என்ற பாடத்திலே இரண்டு விதமான ஹதீஸுகளை இமாம் அவர்கள் கூறி வருவார்கள். ஒன்று, மார்க்கத்தில் மக்கள் ஏற்படுத்துகிற குழப்பங்களை குறித்து, மார்க்கத்தில் மக்கள் செய்கிற புதுமைகளை குறித்து ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எப்படி அல்லாஹுவின் பயம் கொண்டவனாக இருக்க வேண்டும், அவற்றை விட்டு விலகியவனாக இருக்க வேண்டும், தன் ஈமானை காப்பாற்றிக் கொள்வதில் எந்த அளவு விழிப்புணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும், இது ஒரு ஃபித்னா. இரண்டாவது, அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் குறித்து ஏற்படுகிற குழப்பங்கள், ஃபித்னாக்கள். இது விஷயத்திலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் எந்த நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும், இந்த ஹதீஸுகளை தான் இமாம் அவர்கள் இந்த பாடங்களிலே தொடர்ந்து மாறி மாறி கூறி வருவார்கள். முந்திய ஹதீஸ், அதாவது ஹவுதுல் கௌசரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கும் போது சிலர் வருவார்கள், மீண்டும் கூற வேண்டிய அவசியமில்லை. இந்த ஹதீஸில், இன்று படித்த ஹதீஸிலே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், இந்த அறிவிப்பும் முந்தி நாம் படித்த ஹதீஸும், அதாவது அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஹதீஸும் கருத்தால் ஒத்த ஹதீஸுகள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸில் வருகிற வார்த்தை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், انا فرطكم على الحوض. انا நான் ஃபரதுக்கும் உங்களுக்கு முன்னால் செல்பவன். ஃபரத யஃப்ருது என்றால் ஒரு விஷயத்தில் முந்தியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது உங்களுக்கு முன்னால் நான் சென்று, ஒன்று மரணத்தால் முந்தியதையும் குறிக்கும், இரண்டாவது அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்களெல்லாம் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது யாருடைய கேள்வி கணக்கு முடிகிறதோ அவர்கள் அந்த கௌசர் தடாகத்திற்கு செல்வார்கள். இப்படி பலவிதமான நிகழ்வுகள் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இதற்கு முன்பு நாம் அகீதா பாடத்தில் கூட படித்திருக்கிறோம், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஹவுது, ஒரு நீர் தடாகத்தை கொடுப்பார். அந்த நபி தன் உம்மத்திற்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தடாகத்திற்கு பெயர் தான் இன்னா அதைனாகல் கௌசர், அல் கௌசர் என்ற தடாகம். அந்த தடாகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் இங்கே சொல்கிறார்கள், அன ஃபரதுக்கும் அலல் ஹௌதி, கும் உங்கள், உங்களில் முந்தியிருப்பேன், நான் உங்களில் முந்தியிருப்பேன், அலல் ஹவுதி அந்த தடாகத்தின் அருகில் அல்லது அந்த தடாகத்திற்கு பக்கத்தில். அந்த நேரத்திலே உங்களிலிருந்து ஒரு கூட்டம் உயர்த்தப்படுவார்கள், அதாவது உயர்த்தி காண்பிக்கப்படுவார்கள். ஹத்தா இதா அஹ்வைது, ஹத்தா இறுதியாக அவர்கள் உயர்த்தி காட்டப்பட்ட போது இங்கே என் உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டம் தெரிகிறது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இன்ஷாலா ஒவ்வொரு வார்த்தைக்கும் விரிவான விளக்கம் வரும். இதா லயுர்ஃபஅன்ன இலைய ரிஜாலும் மின்கும், உங்களிலிருந்து, ரிஜால் அரபியிலே ரஜுலுன் என்ற பதத்தின் பன்மை ரிஜால். இது அகராதியின் படி பார்க்க போனால் ரஜுலுன் என்பது ஆணுக்கு மட்டும் குறிக்கின்ற வார்த்தை, புரிகிறதா? ரஜுல், அந்த ரஜுல் என்ற பதத்தின் பன்மைதான் ரிஜால், ஆண்கள். ஆனால் பொதுவாக ஹதீஸுகளிலே அல்லது குர்ஆனுடைய பல இடங்களிலே பயன்படுத்தப்படும் போது ரஜுல் என்ற பதம் இன்சான், மனிதன் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படும். ஹதீஸிலும் அப்படித்தான், உங்களிலிருந்து பல மனிதர்கள், ஆண்களும் இருக்கலாம் அதில் பெண்களும் இருக்கலாம், உங்களிலிருந்து பல மனிதர்கள் எனக்கு உயர்த்தி காண்பிக்கப்படுவார்கள், நான் அவர்களை அறிந்து கொண்டு. அடுத்த ஹதீஸில் வருகிறது, ஹத்தா இதாகுவை துளி உணாவிலகும், அவர்களை நான் எடுப்பதற்காக நாடிய போது. எப்படி? உங்களுக்கு முன்னால் பல பொருட்கள் இருக்கின்றன, அதில் சில பொருட்களை உயர்த்தி காட்டப்படும் போது அதை நீங்கள் கை நீட்டி எடுப்பதை போன்று. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அவர்களை எடுப்பதற்கு நாடும் போது என்று என்ன கருத்தில் கூறுகிறார்கள் என்றால், அதாவது அவர்களை என் பக்கம் அழைப்பதற்கு நான் நாடும் போது. ஏனென்றால் மனிதர்களை சாதாரணமாக மற்ற பொருள்களை பொறுக்கி எடுப்பதை போன்று எடுக்க முடியுமா? அத்தனை மனிதர்களை எடுக்க முடியாது. ஹத்தா இதாகுவை துளி உணா விலகும், அவர்களை நான் எடுப்பதற்கு நாடிய போது, அதாவது நான் அவர்களை என் பக்கம் அழைப்பதற்கு நாடிய போது, இஹ்தலஜூதுனி, அவர்கள் என்னை விட்டு மறைந்து விடுவார்கள், என்னை விட்டு தடைக்கு உள்ளாகி விடுவார்கள். ஃபாகுல், நான் கூறுவேன், ஐ ரப், என் இறைவனே. அரபியிலே அழைப்பதற்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படும், அதில் ஒன்று யா, யா அப்தல்லா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, மிகவும் சமீபத்தில் உள்ளவர்களை அழைக்கும் போது ஐ என்று சொல்லப்படும். ஐ ரப், என் இறைவனே. அல்லாஹுவை தன் அருகில் இருப்பதை உணர்ந்து, தன் அருகில் இருப்பதை போன்று உணர்ந்து, அல்லது அல்லாஹுவிற்கு முன்னால் நாம் அருகாமையில் இருக்கிறோம். ஐ ரப், என் இறைவனே, அஸ்ஹாபி, என் தோழர்கள், அதாவது யாரை எனக்கு உயர்த்தி காட்டப்பட்டதோ பிறகு நான் அவர்களை அழைப்பதற்காக நெருங்கிய போது அவர்கள் என்னை விட்டு மறைந்து விட்டார்களோ. அஸ்ஹாபி, அவர்கள் என் தோழர்கள். அதாவது என் தோழர்கள் ஆயிற்று. எங்கே அவர்கள் மறைந்தார்கள்? இந்த நீரை பருகுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடு. இந்த விளக்கங்களை எல்லாம் சென்ற வாரத்தில் நாம் கூறியிருக்கிறோம். அஸ்ஹாபி என் தோழர்கள் ஆயிற்று. அஃபயகூல், அல்லாஹ் கூறுவான், லா தத்ரி மா அஹ்தசு பஅதக, நீர் அறிய மாட்டீர். லா தத்ரி, நீர் அறிய மாட்டீர். மா எவற்றை என்றால், அஹ்தசு பஅதக, உனக்கு பின்னால், உமக்கு பின்னால் அவர்கள் இஹ்தாத், புதுமையாக ஏற்படுத்தினார்களே. அஹ்தத யுஹ்திசு இஹ்தாதன், மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா. புகாரியுடைய அறிவிப்பிலே, யார் நம் மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்தினாரோ, ஃபலைஸ மின்னா, அல்லது பஹுவரத்துன், அது மறுக்கப்பட்டது. உமக்கு பின்னால் அவர்கள் என்ன புதுமைகளை ஏற்படுத்தினார்கள், மார்க்கத்தில் என்ன புதிய புதிய காரியங்களை செய்தார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர். புரிகிறதா? அடுத்த ஹதீஸ், சஹல் இப்னு சாத் என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். என்ன சொன்னார்கள்? அன ஃபரதுக்கும் அலல் ஹௌதி. ஹதீஸின் முதல் வார்த்தை ஒத்து வருகிறது, அன ஃபரதுக்கும் அலல் ஹௌதி, உங்களில் நான் முந்தி இருப்பேன் அந்த தடாகத்தின் அருகிலே. மன் வரதஹு ஷரிப மின்ஹு வமன் ஷரிப மின்ஹு லம் யத்ம பஅதஹு அபதா. கூடுதல் தகவல் இந்த ஹதீஸிலே, அந்த தடாகத்தின் அருமை என்ன? அந்த தடாகத்திற்கு யார் வந்து விடுவாரோ அவர் அதிலிருந்து குடித்து விடுவார். யார் அதிலிருந்து குடித்து விட்டாரோ அவர் அடுத்து தாகிக்க மாட்டார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நல்ல நசீபை, நல் பாக்கியத்தை தந்தருள்வானாக. எந்த செயல்பாடுகள் அந்த நீர் தடாகத்திற்கு அருகில் செல்வதை விட்டும் நம்மை தடுக்குமோ அத்தகைய செயல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. தீனுடைய காரியங்களில், குழப்பங்களில், ஃபித்னாக்களில் சிக்கிவிடுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், யார் அந்த ஹவுதுக்கு வந்து விட்டாரோ அவர் அதிலிருந்து குடிப்பார், யார் குடித்தாரோ பிறகு அவர் தாகிக்க மாட்டார். இப்ப சொர்க்கத்துக்கு போன உடனே நம்ம மது குடிப்போமே, தேன் குடிப்போமே, பால் குடிப்போமே, தண்ணி குடிப்போமே என்று கேட்டால் தாகத்திற்காக அல்ல, மாறாக ருசிக்காக. எதற்காக? ருசிக்காக, இன்பத்திற்காக. அதை குடிக்கும் போது, துன்யாவுடைய பானங்களை குடிக்கும் போது எங்கே ருசி தெரியும்? எங்கே ருசி தெரியும்? நாவில் மட்டும்தான் தெரியும். துன்யாவுடைய பிரியாணியை சுவைத்து சாப்பிடும் போது எங்கே ருசி தெரியும்? நாவில் தான் தெரியும். நாவுக்கு கீழே சென்றதற்கு பிறகு ருசி தெரியுமா? ருசி தெரியாது. ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இன்பங்களையும் முழுமைப்படுத்துவான், எல்லா அருக்குடைகளையும் அங்கே முழுமைப்படுத்துவான். எனவே அங்கு இருக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தையும், உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் அனுபவிக்கும். எப்படி? அங்கே உள்ள நேமத்துகள், அருக்குடைகளை, உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் அந்த அருக்குடைகளை, அந்த நேமத்துகளின், அந்த இன்பங்களை அனுபவிக்கும். அப்ப சாப்பாட்டுடைய ருசி நாவுல மட்டும் தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான ருசியா இருக்கும். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில், என்னிடம் பல கூட்டத்தார்கள். இங்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸுகளை, அதில் கூறப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் ஆழத்தோடு பார்க்காத மக்கள் இது போன்ற ஹதீஸுகளை தவறாக புரிந்து கொண்டு தானும் வழிகட்டு பிற மக்களையும் வழிகெடுத்து வருகிறார்கள். புரிகிறதா? ஆக சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக, ஆழமாக, கவனமாக கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் என்ன வருகிறது? லா யரிதன் அலையா குவாமுன், அந்த நேரத்தில் என்னிடம், அலைய என்னிடம், அக்குவாமுன் கௌமுன் என்ற வார்த்தையின் பன்மை குர்ஆனிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. நபிமார்களை பற்றி சொல்லும்போது யா கௌம் யஅபுதுல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், என் கூட்டத்தார்களே, என் சமூகத்தவர்களே, என் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே, யா கௌம் யஅபுதுல்லாஹ். அந்த கௌம் என்ற வார்த்தையின் பன்மைதான் அக்வாமுன், பல கூட்டத்தார்கள், பல கௌம், பல சமுதாயத்தார்கள் எனக்கு அருகிலே வருவார்கள். அறிவும் வயாரிஃபூனி, அவர்களை நான் அறிவேன் அவர்களும் என்னை அறிவார்கள். அவர்களை நான் அறிவேன் அவர்களும் என்னை அறிவார்கள். சும்மயுஹாலு பைனி வபைனஹும், பிறகு அவர்களுக்கும் எனக்கும் இடையில் தடை ஏற்படுத்தப்படும். சும்ம பிறகு, யுஹாலு தடை ஏற்படுத்தப்படும். அஹால யுஹீலு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஹவுல் என்ற பதத்திலிருந்து வந்ததுதான் யுஹாலு, தடை ஏற்படுத்தப்படும். ஹாயில் என்றால் தடை என்று பொருள். அவர்களுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே தடை ஏற்படுத்தப்படும். சரி, இப்ப இந்த ஹதீஸிலே அபு ஹாசிம் என்று அறிவிக்கின்ற அறிவிப்பாளர், இவர் கூறுகிறார், நுஃமான் இப்னு அபி அய்யாஷ் என்பவர் இந்த ஹதீஸை நான் மக்களுக்கு மாணவர்களுக்கு அறிவிக்கும் போது என்னுடைய அந்த பாடத்தை இவர் கேட்டார். அப்போது அவர் கூறினார், சஹல் இப்படி கூறுவதை நீர் அறிவித்தீரா, நீர் அறிந்தீரா, நீர் கேட்டீரா என்று. அதற்கு அவர் சொல்கிறார், ஆம் நான் கேட்டேன். அப்போது அவர் சொல்கிறார், இதே ஹதீஸை அபு சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு, சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை அபு சயீத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதை நான் கேட்டேன். அவர்கள் நீ கூறுகிற இந்த செய்தியை, சஹல் இப்னு சஅத் மூலமாக நீ கூறுகிற இந்த ஹதீஸை அறிவித்ததற்கு பிறகு மேலும் கூறினார்கள், இன்னஹும் மின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் போது, ஃபயுகாலு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் கூறப்படும், இன்னக லா தத்ரி மா பத்தலு பாதக, பாதக உனக்கு பின்னால், மா பத்தலு எதை மாற்றினார்கள், பத்தல யுபத்திலு தபுதீலன் மாற்றுவது, உனக்கு பின்னால் உன் மரணத்திற்கு பின்னால் எதை அவர்கள் மாற்றினார்கள், எப்படி மாற்றினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர் என்று பதில் சொல்லப்படும். ஃபாகூல், நான் கூறுவேன், சுஹகன் சுஹகண்டிமன் பத்தல பாதி, எனக்கு பின்னால் மாற்றியவர் தூரமாகட்டும் தூரமாகட்டும், அதாவது எனக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றியவர் தூரமாகட்டும் தூரமாகட்டும், விலகிவிடட்டும் விலகிவிடட்டும் என்று நான் கூறுவேன். அப்ப சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸை அபு சயீத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நுஃமான் இப்னு அபி அய்யாஷ் அவர்கள் கூறும் பொழுது இந்த பின்னால் கூறப்பட்ட செய்தியையும் சேர்த்து சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் பல விஷயங்களை கவனமாக ஆராய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முதலாவது செய்தி என்ன, இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாத செய்திகளை, கூறாத செயல்களை செய்பவர்களை பற்றிய தெளிவான எச்சரிக்கை உள்ளது. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஷரியத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாத விஷயங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை பற்றிய தெளிவான எச்சரிக்கை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆகவேதான் ஒவ்வொரு செயலை செய்யும் போது இதற்கு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களா. சரி, அந்த எச்சரிக்கை என்ன, அவர் நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசருடைய தடாகத்தில் நீர் அருந்துகிற வாய்ப்பை பெறமாட்டார், அந்த தௌஃபீக்கை அடைய மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசிலிருந்து தடுக்கப்பட்டு விடுவார். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் அந்த மக்களின் மீது இறங்கும். கடைசி ஹதீஸிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் உமக்கு பின்னால் எப்படி மாற்றினார்கள் என்பது உனக்கு தெரியாது நபியே என்று கூறப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படியா, சுஹகன் சுஹகன் லிமன் பத்தல பாதி, எனக்கு பின்னால் மாற்றியவருக்கு தூரம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், அவர் என்னை விட்டு விலகி கொள்ளட்டும். அடுத்த செய்தி என்ன, இந்த செய்திகளை நாம் தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகு அடுத்த செய்தி என்ன, இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியத்திற்கு, ஒரு கேடுக்கு ஆளாகக்கூடிய அந்த மக்கள் யார், புரிகிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் அந்த நீரை குடிக்க முடியாமல் அந்த நல்ல வாய்ப்பை இழப்பவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்காமல் தூரமாக்கப்பட்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் அங்கே இறங்குவதற்கு காரணமான அந்த துர்பாக்கியவான்கள், அந்த மனிதர்கள் யார்? புரிகிறதா? முதல் கருத்து, முதல் விஷயம், யாரெல்லாம் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த தன்மையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இங்கே வருவார்கள், இங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹதீஸில் சொல்லப்பட்ட தன்மை என்ன? என்ன தன்மை? என்ன தன்மை? மார்க்கத்தை மாற்றியவர், மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தியவர். முதல் ஹதீஸிலே அஹ்தசு, மார்க்கத்திலே புதுமையாக ஏற்படுத்தியவர். இரண்டாவது ஹதீஸிலே பத்தல, மார்க்கத்தை மாற்றியவர். இரண்டும் ஏறக்குறைய ஒரே கருத்து. இப்ப மார்க்கத்தில் எப்போது ஒருவர் புதுமையாக நுழைக்கிறாரோ அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த இபாதத்தை அதன் அமைப்பிலிருந்து மாற்றிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அதான் எப்படி கூற வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்க வேண்டும். இவர் என்ன செய்கிறார்? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர் அல்லது முன்னாடி பிஸ்மில்லா செய்றாங்களா இல்லையா? இந்த மாதிரி பல விஷயங்கள், தொழுகைக்கு எப்படி தொழுகை ஆரம்பிக்கப்பட வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தொழுகை எப்படி முடிக்கப்பட வேண்டும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்க, அதிலே யார் புதுமையை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அந்த இபாதத்தை மாற்றிவிட்டார்கள். இப்ப அதான் இந்த இபாதத் மாற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா சமூகத்திலே, இவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே? இப்படி பல உதாரணங்களை, உதாரணத்திற்கு ஜனாசாவை தொழுகலாம். ஜனாசாவிற்கு உள்ள வணக்க வழிபாடுகளை, ஜனாசாவை எப்படி நாம் அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி ஜனாசாவிற்கு தொழுகை நடத்த வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்களா இல்லையா? இங்க என்ன நடக்கிறது? ஜனாசாவை வீட்டிலே வைக்கும்போது ஒரு ஃபாத்திஹா, பிறகு ஃபாத்திஹா 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 ஃபாத்திஹா, கடைசியிலே தொழுகை வைத்ததற்கு பிறகு அங்கே ஒரு ஃபாத்திஹா, பிறகு கபருக்கு முன்னால் செல்லும் போது ஒரு ஃபாத்திஹா, கபருஸ்தானுக்கு முன்னால் செல்லும் போது ஃபாத்திஹா, அடக்கியதற்கு பிறகு ஒரு ஃபாத்திஹா, வெளியிலே வந்து ஒரு ஃபாத்திஹா, வீட்டிலே வந்து ஒரு ஃபாத்திஹா, பார்க்கிறோமா இல்லையா? உதாரணத்திற்கு பெரும்பாலும் காணப்படுகிற சில விஷயங்களில் சிலவற்றை கூறுகிறோம். இப்ப யார் மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் மார்க்கத்தின் அந்த அசல் உருவத்தை, அசல் அமைப்பை மாற்றிவிட்டார்கள். அப்ப இந்த மூன்று எச்சரிக்கைகளும், மூன்று அந்த துர்பாக்கியங்களும், தண்ணீர் குடிக்க முடியாமல் போவது, ரசூலுல்லாவுடைய ஷஃபாஅத்தை இழப்பது, ரசூலுல்லாவுடைய சாபத்திற்கு ஆளாகுவது, இந்த மூன்று துர்பாக்கியங்கள் உடையவர்கள் இவர்கள் யார் என்றால், யார் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த காலத்தில் இருந்தாலும் சரி, முந்திய காலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பிந்திய காலத்தில் தோன்றினாலும் சரி. இப்ப இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது என்ன கேள்வி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஹதீஸிலே வந்திருப்பதை போன்று யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருந்தார்களோ, அறிந்திருந்தார்களோ அவர்களை அங்கே விளங்கிக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்வார்கள்? மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்தியவர்கள் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்களை அறிந்தவர் அல்ல என்பது இந்த ஹதீஸிலிருந்து நிரூபணமாகிறது என்பதை சென்ற வார வகுப்பிலே விளக்கிவிட்டோம். உம்மத், என் உம்மத், என்னை சார்ந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவார்கள்? இங்கேதான் மற்றும் ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே தங்கள் உம்மத்துக்கு என்று விசேஷமாக சிபாரிசு செய்வார்கள். இதே ஹதீஸில் வருகிறது. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் உம்மத்துகள் என்று எப்படி நீங்கள் அறிவீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கருப்பு குதிரைகளாக ஒரு இடத்திலே நிரம்பி இருக்கும் போது, எப்படி உடலிலே எந்த பகுதியிலும் வெண்மை இல்லாமல் கருப்பு குதிரைகளாக நிரம்பி இருக்கும் போது அந்த இடத்திலே ஒருவருக்கு நெற்றியிலும் முன்னங்கால்களிலும் வெண்மை உள்ள சில குதிரைகள் இருந்தால் அவர் தன் குதிரைகளை அடையாளம் காணுவது கஷ்டமா? புரிகிறதா? கருப்பு குதிரைகளாக இருக்கும் இடத்திலே
ஒருவருக்கு சில குதிரைகள் இருக்கின்றன, அவருடைய குதிரைகள் அந்த குதிரைகளிலிருந்து வித்தியாசமானவை. எந்த விதத்தில் என்றால் அவற்றின் நெற்றியில் வெண்மை, அவற்றின் கால்களிலே வெண்மை. எப்படி நெற்றி வெண்மையான கால்கள் கைகள் வெண்மையான குதிரைகளை கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலிருந்து அதனுடைய உரிமையாளர் அறிந்து கொள்வாரோ, அதுபோன்று உம்மத்துகளுக்கு மத்தியிலிருந்து உங்களை நான் அறிந்து கொள்வேன். ஏனென்றால் உங்களுடைய உது செய்கின்ற அந்த அடையாளங்களை கொண்டு முந்தைய உம்மத்துக்கு கொடுக்கப்படாத அந்த தனி சிறப்பு இந்த உதுவனுடைய சிறப்பு. எனவே யார் எந்த அளவிற்கு தங்களுடைய உதவியின் பகுதிகளை அதிகப்படுத்திக் கொள்வார்களோ அதிகப்படுத்திக் கொள்ளட்டும். அப்ப கை கால்களின் அந்த வெளிச்சங்களை கொண்டு, வெண்மைகளை கொண்டு, நெற்றியின் வெண்மைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தன் உம்மத்து என்பதை அறிந்து கொள்வார்கள். சந்தேகம் நிவர்த்தியானதா? சரி, அடுத்த செய்தி என்ன இந்த ஹதீஸிலே? இந்த ஹதீஸின் வெளிப்படையான வார்த்தைகளை பார்க்கும் போது யாருடைய உள்ளத்திலே நபித்தோழர்களின் மீது குரோதமும், நபித்தோழர்களின் மீது பகைமையும் இருக்கிறதோ அவர்கள் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர்களாகிய சஹாபத்து ரசூல், அஸ்ஹாபு ரசூல் என்று யாரை நாம் அறிகிறோமோ அவர்களின் மீது இந்த ஹதீஸை புகுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதாவது அபூபக்கரிலிருந்து கடைசி சஹாபி வரை யார் வேண்டுமானாலும் இந்த ஹதீஸிற்குள் அடங்கலாம். அவர்கள் எங்கிருந்து இந்த குதர்க்கங்களை செய்கிறார்கள்? ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த வாசகத்திலிருந்து. ஏன் அந்த வாசகத்தை எப்படி கையாளப்பட வேண்டுமோ அப்படி கையாளாத, அப்படி பயன்படுத்தாத காரணத்தால், அப்படி புரியாத காரணத்தால். இங்கேதான் நல்வழி பெற்றவர்கள் வழிகேட்டில் உள்ளவர்களிலிருந்து விலகி நிற்கிறார்கள். நல்வழி பெற்றவர்கள் யார்? அவர்கள் ஒரு ஹதீஸிற்கு விளக்கம் கூறும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற மற்ற ஹதீஸுகளையும் முன்வைத்து விளக்கம் சொல்வார்கள். சரியா? ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் கூறும் போது மற்ற ஹதீஸுகளையும் முன்வைத்து அவர்கள் விளக்கம் கூறுவார்கள். அப்படி நாம் விளக்கம் பார்க்கும் போது இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தோழர்களாயிற்று அஸ்ஹாபி என்று கூறியிருக்கிற வார்த்தை, நாம் முந்திய நாள் படித்த ஹதீஸ் ஃபயூஹது பினாஸின், சில மக்களை பிடிக்கப்படும். இன்று படித்த வார்த்தை லயரிதன் அலையாக்குவாமுன், பல சமுதாயத்தவர்கள் வருவார்கள். புரிகிறதா? மூன்று விதமான வார்த்தை. ஒரு வார்த்தை என்ன? மக்கள் என்ற வார்த்தை. இரண்டாவது தோழர்கள் என்ற வார்த்தை. மூன்றாவது பல சமுதாயத்தவர்கள் என்ற வார்த்தை. இப்படி மூன்று விதமான வார்த்தைகள் அங்கே ஹதீஸிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். பிறகு குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் ஹிஜ்ரா செய்த, அந்த ஹிஜ்ரா செய்தவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகள் என்று பெயர் பெற்ற முஹாஜிர்களையும், அந்த முந்திய மக்களையும், அந்த அன்சாரிகளையும் குர்ஆனிலே பக்கம் பக்கமாக சூராக்கள் சூராக்களாக புகழ்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய ஈமானுக்கு குர்ஆன் சாட்சி கூறுவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடங்கள் தயார் செய்யப்பட்டு விட்டன. அவர்கள் ஈமானை மாற்ற மாட்டார்கள், வாக்கை மாற்ற மாட்டார்கள். நான் அவர்களை பொருந்தி கொண்டேன். அவர்கள் இந்த தக்வாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு தகுதி உடையவர்கள். அதை அவர்கள் தங்களோடு பிணைத்துக் கொண்டார்கள். இனி வரக்கூடிய சமுதாயத்திலேயே இந்த கலிமாவிற்கு இவர்கள்தான் தகுதியானவர்கள். காலு அஹக்க பிஹா வ அஹ்லஹா என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிற வசனங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிற ஹதீஸுகளை என்ன சொன்னார்கள்? என் சஹாபாக்களை ஏசாதீர்கள், நீங்கள் மலை போன்று தர்மம் செய்தாலும் அவர்கள் கையின் ஒரு பகுதியில் தர்மம் செய்ததற்கு சமமாகாது. என் தோழர்கள் விஷயத்திலே எனக்கு தொந்தரவு நோவினை தராதீர்கள் என்றெல்லாம் கூறிய ஹதீசுகள். அபூபக்கரை பற்றி, உமரை பற்றி, உஸ்மானை பற்றி, அலியை பற்றி, தலஹாவை பற்றி, ஜுபைரை பற்றி, அப்து ரஹ்மான் அவுஃபை பற்றி, சாதை பற்றி, சயீதை பற்றி, சாதுபுர அபி வக்காசி பற்றி கூறிய ஹதீசுகள், இன்னும் பிலாலை பற்றி கூறிய ஹதீசுகள், முஹாஜிர்களை பற்றி கூறிய ஹதீசுகள், அன்சாரிகளை பற்றி கூறிய ஹதீசுகள், ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது சொன்னார்கள், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான், ஒரு கூட்டத்தை நேசிப்பதையே ஈமான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் நீங்களோ சொல்கிறீர்கள் அந்த கூட்டத்தில் பலர் முர்த்தத்துகள் அல்லது முனாஃபிக்குகள் அல்லது மார்க்கத்தை மாற்றிக்கொண்டு நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று. என்ன விசித்திரம் அது! லா ஹவ்ல வல குவ்வத்த இல்லா பில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸுகளை எல்லாம் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே யாரை குறித்து எச்சரிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹாஜிர் அன்சாரி தோழர்கள் அல்ல, முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று பெயர் பெற்ற பத்ரிலே கலந்து கொண்டவர்களோ, உஹதிலே கலந்து கொண்டவர்களோ, ஹிஜ்ரா செய்தவர்களோ, அஹ்சாபிலே கலந்து கொண்டவர்களோ, பைஅத்து ரிதுவானிலே கலந்து கொண்டவர்களோ அல்ல. புரிகிறதா? புரிகிறதா இல்லையா? ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்னால் யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் உங்களிலே மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்னால் இறை நம்பிக்கை கொண்டு என் பாதையிலே செலவழித்து என் பாதையிலே போர் புரிந்தவர்களும், மக்கா வெற்றிக்கு பின்னால் ஈமானை ஏற்று என் பாதையிலே போர் புரிந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். பிறகு மக்கா வெற்றிக்கு பின்னால் ஈமான் கொண்டு போர் புரிந்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு முன்வரை ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் எல்லோருக்கும் நற்கிருபைகளை நான் வாக்களித்திருக்கிறேன். சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே சில ஹதீஸுகளிலே அஸ்ஹாபி என் தோழர்கள் ஆயிற்று என்று வருகிறது. புரியணும் இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ஒன்று மட்டும்தான். இதை வைத்துக் கொண்டு இந்த பத்ர், உஹத், அஹ்சாப், முஹாஜிர், அன்சாரி தோழர்களின் மீது இந்த ஹதீஸை அவர்கள் புகுத்துகிறார்கள். நான் அவர்களை அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள் என்ற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உம்மத்துடைய ரசூலை நாளை மறுமையில் நாம் சொல்லும் போது தெல்ல தெளிவாக அறிந்து கொள்வோம். எங்கேயே நாம் அறிந்து கொள்கிறோம்? எங்கேயே அறிந்து கொள்கிறோம்? கபரில் வைக்கப்பட்ட போதே அங்கே ஒவ்வொரு மனிதனும் அந்த ரசூலை பார்த்து விடுவான். முனாஃபிக்கால் சொல்ல முடியாது, மூமின் சொல்லிவிடுவான் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. எனவே நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் ஆதமிடத்திலே ஓடி, பிறகு இப்ராஹிம் இடத்திலே ஓடி, பிறகு ஆதமிடத்திலே ஓடி, நூஹ் இடத்திலே ஓடி, இப்ராஹிம் இடத்திலே ஓடி, மூசாவிடத்திலே ஓடி, ஐசாவிடத்திலே ஓடி அலைஹி முஸ்ஸலாத்து வஸலாம், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வரும்போது அந்த ரசூலை ஒருவர் அறியாமல் இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆகவே நான் அவர்களை அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள் என்ற வாசகத்தை கொண்டு சஹாபாக்களின் மீது இந்த ஹதீஸை திணிக்க முடியாது. இங்கே கடைசியாக மிஞ்சி இருக்கிற ஒரே வார்த்தை என்ன? அஸ்ஹாபி என் தோழர்கள் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹாஜிர் முஹாஜிர் அன்சாரி தோழர்களுக்கு பொருந்துமோ, புரிகிறதா இல்லையா? அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கடைசியாக ஈமானை ஏற்று இஸ்லாமை ஏற்று இந்த ஷரியத்திற்குள் நுழைந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்னால் பல விதத்திலே முர்த்தத்தாக மாறினார்களே அவர்களையும் எடுக்கும். புரிகிறதா? ஏனென்றால் அஸ்ஹாப் என்ற வார்த்தையின் அந்த அகராதி பொருள் என்ன? என் தோழர்கள். அதாவது யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களோ, யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டதாக கேள்விப்பட்டார்களோ, தன்னுடைய காலத்தில் அறிந்து கொண்டார்களோ, அவர்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களில் உண்மை மூமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார், பின்னால் மாறியவர்கள் யார் என்பதை பிரித்து விடுகிறார். அப்துல்லாஹ் இப்னு உபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஈமான் கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஒருவனாக கணிக்கப்பட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அடையாளம் காட்டினான். இன்னும் எத்தனையோ மக்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை நீர் அறிய மாட்டீர் நாம் அறிவோம் என்று. அவர்களை நீர் அறிய மாட்டீர் நாம் அறிவோம் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிராக வாழும் போதும் இந்த முன் அறிவிப்புகளை எல்லாம் செய்தார்கள். ஹாரிதியாக்களுடைய அந்த முரண்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும் போதே முன்னறிவிப்பு செய்தார்களா இல்லையா? அவர்களுடைய தலைவன் யாராக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒருவனாக இருந்தார். கிராமத்து அரபிகள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு கூட்டம் கூட்டமாக உள்ளே வந்தார்கள். அவர்களிலே ஒரு கூட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தின் நபியே இறந்து விட்டார், இனி என்ன மார்க்கம் இருக்கிற போகிறது, பழைய மார்க்கத்திற்கே திரும்பி விடுவோம் என்று திரும்பி விட்டார்கள். ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு அந்தந்த கபிலாக்களிலே இருக்கின்ற கவிஞர்கள் அல்லது குறி சொல்பவர்கள் அல்லது சூனியக்காரர்கள் நானும் இப்போது நபியாக ஆகிவிட்டேன் என்று கூறி சில வார்த்தைகளை ஜோடித்து கூறிய போது இவரும் நபிதான் என்று அவர் பின்னால் சென்றார்கள். ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள், இனிமே இந்த ஜகாத்தை நாங்கள் இமாமுல் முஸ்லிமீன் ஹலீஃபாவிற்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கூறி மார்க்கத்தை விட்டு விலகினார்கள். இப்படி பல பிரிவுகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கடைசி காலத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் விலகினார்கள். அவர்களை குறித்துத்தான் இந்த இடத்திலே அஸ்ஹாபி என்று சொல்லப்படுகிறது. யாரை பற்றி அல்ல, ஹிஜ்ரா செய்த, நுஸ்ரா செய்த, பத்ரிலே, உஹதிலே, ஹந்தக்கிலே, அஹ்சாபிலே, பைஅத்து ரிதுவானிலே, அந்த ஒப்பந்தத்திற்கு பேரே என்ன, பைஅத்து ரிதுவான், அல்லாஹ்வின் ஒப்பந்தத்திற்கு தகுதியானவர்கள், அந்த அந்த அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு தகுதியானவர்கள், அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள் என்று அந்த சிறப்பிற்குரிய ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள் அல்ல. பைஅத்துல் அக்பா மக்காவிலே அந்த கணவாயிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்திற்காக பைஅத் செய்து கொடுத்தார்களே அந்த நபித்தோழர்கள் அல்ல. புரிகிறதா? இப்படி நீங்கள் பார்க்கும்போது எல்லா ஆதாரங்களுக்கும் இடையிலே ஒற்றுமை ஏற்பட்டுவிடும், ஆதாரங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படாது. சரி, இந்த ஹதீஸுகளை சஹாபாக்களின் மீது, அதாவது சிறப்பிற்குரியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்திற்குரிய ஈமான் மூமின்கள் என்று அறியப்பட்ட சஹாபாக்களின் மீது, முஹாஜிர்கள் அன்சாரிகளின் மீது யாருடைய கல்விகளை நாம் படிக்கிறோமோ, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு ஹதீஸுகளை அறிவிக்கிறார்களோ அவர்களின் மீது புகுத்துகிறார்களே, அவர்கள் தங்களுடைய கோணல் அறிவை சற்று திருப்பி பார்க்க வேண்டும். என்ன கேள்வி? சரி, நீங்கள் சொல்கிறீர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், மதம் மாறிவிட்டார்கள் என்று. அங்கே கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அவர்களை பார்த்து நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றால், சற்று யோசித்து பாருங்கள், அங்கே மதம் மாறிய கூட்டத்தோடு, ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்த கூட்டத்தோடு ஜிஹாது செய்து அவர்களை எல்லாம் வாளால் நிமித்து நிமிராதவர்களை வெட்டி இந்த மார்க்கத்தை சீர்படுத்தியவர்கள், நிலைநாட்டியவர்கள் நீங்களா, உங்கள் பெற்றோர்களா, உங்கள் முன்னோர்களா, அல்லது அபூபக்கர், உமரா, உஸ்மானா, அலியா அவர்களை சேர்ந்த சஹாபாக்களின் கூட்டமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப எல்லாருமே முர்த்ததா போயிருந்தாங்க சொன்னா, அல்லது எல்லாருமே புதுமையை ஏற்படுத்திருந்தாங்க சொன்னா, இன்னைக்கு இந்த புகார் எங்க இருந்துச்சு? இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை எப்படி நீங்கள் அறிந்தீர்கள்? இன்று அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபி ஹுதல்லில் முத்தகீன் என்பதை எப்படி ஓதுகிறீர்கள்? முனாஃபிக்குகள் அறிவித்ததை கொண்டா, மதம் மாறியவர்கள் கூறியதை கொண்டா இதை குர்ஆன் என்று நம்புகிறீர்கள்? மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்திலே புதுமையை யார் ஏற்படுத்துகிறானோ அது மறுக்கப்பட்ட காரியம் என்பதை அறிவிக்கின்ற அந்த சஹாபியே இந்த ஹதீஸின் படி அமல் செய்யவில்லை, அவர் அறிவித்த ஹதீஸை நீங்கள் அமல் செய்கிறீர்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? இது போன்ற ஒரு கேடுகட்ட வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்திலே கேடுகட்ட உள்ளம் உள்ளவர்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாதாரணமாக வரலாற்றை பார்க்கக்கூடியவன் கூட முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய சிறப்புகளை அறிவான். கண்ணியத்திற்குரியவர்களே, முசைலமாவுடைய போர், முசைலமாவுடைய போர் தெரியுமா? யார் முசைலமான்னு சொல்லி, முசைலமா யார் என்று தெரியுமா? தன்னை நபி என்று கூறியவன், யமன் தேசம், யமன் நாட்டிலே உள்ளவன். இவனோடு போர் செய்வதற்காக வேண்டி காலிது பின் வலீதுடைய தலைமையிலே ரசூல் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய பெரும் கூட்டத்தை அனுப்புகிறார்கள். இந்த ஒரு சஹாபியை பற்றி சாலிம் என்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய வாயிலாக. இந்த சாலிம் என்ற இந்த சஹாபியை பற்றி ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹு அன்ஹு எப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள் இவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை எனக்கு பின்னால் 7 சஹாபாக்களிடமிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், அதில் ஒருவர் சாலிம், அதில் ஒருவர் யார் சாலிம். இவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எப்படி தகுதி இருந்தது என்று சொன்னால், ஹிஜ்ரா செய்து வந்த போது மஸ்ஜித் நபவியை சுற்றி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீடு இருக்கவில்லை. அப்போது பல நெருக்கமான சஹாபாக்களுக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீடு இருக்கவில்லை. மதினாவிலிருந்து தூரத்திலே தான் அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள், கூடாரங்களிலே குடிசைகளிலே. அங்கே ஒரு சிறிய பள்ளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திக் சொன்னார்கள். அந்த பள்ளியிலே இமாமத் செய்தது யார் தெரியுமா? அந்த பள்ளியிலே இமாமாக ப்ரொஃபஷனல் இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு அங்கே ஐந்தால தொழுகைகளை நடத்தியது யார் தெரியுமா? யார்? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. யார் அவருக்கு பின்னர் தொழுகார்கள் தெரியுமா? யார் தொழுகார்கள்? அபூபக்கர் உமர் உஸ்மான் எல்லாம் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, வரலாறு என்ன? முஸைலமாவுடைய போர். சாலிம் சொல்கிறார், முஹாஜிர்களே எங்கே சென்று விட்டீர்கள்? ஏனென்றால் ஒரு அப்படிப்பட்ட ஒரு கடுமையான போரை சஹாபாக்கள் சந்தித்ததில்லை. 40,000 வீரர்கள் முஸைலமாவுடைய, ஒரு வீரனும் 100 பேர்களை கொல்லாமல் சாக மாட்டான், அவ்வளவு பயங்கரமான வீரன். வரலாற்றை படித்தால் தெரியும், நிலை தடுமாறுகிறார்கள் சஹாபாக்கள். ஏற்கனவே இக்ரிமா சென்று பயங்கரமான சேதம் ஏற்பட்டு திரும்பி விடுகிறார். அடுத்து ஹாலிது செல்கிறார், ஹாலிது பின் வலீத் சைஃபுல்லா. எங்கே? முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய மூத்த சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு சேர்ந்து ஓடுகிறார்கள். பலர் அழைப்பு கொடுக்கிறார்கள், முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள். அஸ்ஹாபுல் ஒவ்வொரு சஹாபியும் அவரவர்களுடைய அந்த சிறப்புகளை கூறி அழைக்கிறார்கள். ஹாலிதிடத்தில் சொல்கிறார், ஹாலித், இப்படி அனைவரையும் நீ கலந்து விடாதே, பிரித்து விடு எங்களை. முஹாஜிர்கள் யார், பத்ரிலே கலந்தவர்கள் யார், உஹதிலே கலந்தவர்கள் யார், அன்சாரிகளிலே முந்தியவர்கள் யார், முதலாம் அவர்கள் யார் என்று தனித்தனியாக பிரித்து விடு. இன்று நாம் தெரிய வேண்டும் எங்கே ஓட்டை ஏற்படுகிறது என்று, எங்கிருந்து நாம் தாக்கப்படுகிறோம், யார் பலவீனம் அடைகிறார்கள் என்பதை அறிய வேண்டும். எனவே தனித்தனியாக பிரித்து விடு. கடைசியில் போருடைய அந்த தொடரில் வருகிறது, சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அன்சாரி தோழரை அழைக்கிறார்கள். இன்று நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நம்முடைய ஈமானுடைய சாட்சியத்தை நிரூபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் போரை விட்டு திரும்பி விடக்கூடாது. என்ன செய்வது அதற்கு? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த போர் மைதானத்திலே அந்த உக்கிரமமான நேரத்திலே இடுப்பளவு குழி நோண்டுகிறார்கள். குழி நோண்டி அதிலே தங்களை புதைத்துக் கொண்டு புறமுதுகு காட்டாமல் ஓட வேண்டும் என்று சண்டை செய்கிறார்கள். கடைசியிலே அதே இடத்திலே ஷஹீதாகிறார்கள். தங்களுடைய முதுகு போர் மைதானத்தை விட்டு புறமுதுகாக ஆகிவிடக்கூடாது. முஸைலமாவும் அவனுடைய கூட்டத்தார்களும் ஒரு சுற்றுச்சுவர் உடைய கோட்டை அந்த தோட்டத்திற்குள் சென்று பதுங்கிக் கொள்கிறார்கள். கடைசியாக ஒரு இடமாக போர் முடிந்து வரும் பொழுது பயங்கரமான கோட்டை சுவருடைய பெரும் தோட்டம் அது. என்ன நடந்தது தெரியுமா? தன்னம் தனியாக ஒரு நபித்தோழர் தங்களது தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள், கேடயத்தின் மீது என்னை உட்கார வைத்து ஈட்டியின் நுழையால் என்னை உயர்த்தி உங்களால் எவ்வளவு தூரம் நீங்கள் தள்ள முடியுமோ அந்த மதுவின் மீது வேகமாக என்னை போட்டு விடுங்கள், நான் கீழே விடுகிறேன் என்று. அதே போல சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து கேடயத்தின் மேல் அவரை உட்கார வச்சு கேடயத்துக்கு கீழே ஈட்டிய வச்சு தம் கட்டி வேகமா தூக்கி போடுறாங்க. போட்ட வேகத்தில் மதுல போய் பிடிச்சுக்கிட்டார், மதில் மேலிருந்து கீழே விழுகிறார். தன்னம் தனியாக அத்தனை வீரர்களிடத்தில் போர் செய்து சோறு கதவுக்கு வந்து விடுகிறார், கதவை திறக்கிறார், அங்கே கொல்லப்படுகிறார். இதெல்லாம் யார் செஞ்சது? இதெல்லாம் யார் செஞ்சது? இதையெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபாக்களைத்தான் குர்ஆன் புகழ்கிறது, இவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறார்கள், இவர்களைத்தான் நாம் புகழ்கிறோம், இவர்களைத்தான் இவர்களுடைய வார்த்தைகளைத்தான் இவர்களுடைய விளக்கங்களைத்தான் மார்க்க ஆதாரங்களுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்கிறோம். புரிகிறதா? சஹாபாக்களை மதிப்போம் என்று சொன்னால், மதிக்கிறோம் என்று சொன்னால் யார்? இந்த வீரர்கள், இந்த தியாகிகள். புரிகிறதா? நிச்சயமாக ஒவ்வொரு காலத்திலும் சில குழப்பங்கள் நடக்கும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்ததை போன்று சில குழப்பங்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே நடந்தது. ஹதீஸிலே வருகிற அஸ்ஹாபி என் தோழர்கள் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? யார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஈமானை ஏற்று பிறகு மதம் மாறிவிட்டார்களோ அல்லது மார்க்கத்தில் சில கடமைகளை மறுத்து விலகிவிட்டார்களோ அவர்களை குறிக்கவில்லை. அப்போதுதான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளுக்கு மத்தியிலே முரண்பாடு இல்லை என்பதை நீங்கள் புரிவீர்கள். நீங்கள் விளங்குவது போன்று குறுகிய அறிவோடு குறுகிய சிந்தனையோடு இந்த ஆதாரத்தை எடுத்தால் அங்கே முரண்பாடுகள். ஒரு ஹதீஸிலே சஹாபாக்களை புகழப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது, இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் மார்க்கத்தை குழப்பி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. புரிகிறதா? இவர்கள் விளங்குவதை போன்று விளங்கினால் இந்த குழப்பம், இந்த முரண்பாடு ஏற்படும். ஹதீசுகளை கேட்பவர்கள், இது போன்று கேட்பவர்கள் ஹதீசுகளையே மறுப்பவர்களாக உருவாகி விடுவார்கள். அப்படித்தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே மிக தெளிவாக விளங்க வேண்டும். அஸ்ஹாபி என்று யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய தாபியங்கள் சொல்லுகிறார்கள். யார் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த ஷரியாவை, இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை அறிவித்தார்களோ அவர்களில் ஒருவர் கூட முர்த்ததாக ஆகவில்லை. அவர்களில் ஒருவர் கூட இந்த மார்க்கத்திலே புதுமை எதையும் செய்ததில்லை. புரிகிறதா? சரி, அடுத்த விஷயம் என்னவென்றால், சரி, யார் இப்படி புதுமை செய்தார்கள், மார்க்கத்திலே பல காரியங்களை நுழைத்தார்கள் என்பதற்காக இந்த மூன்று விதமான தண்டனைக்கு மறுமையில் ஆளாகிறார்களோ அவர்களுடைய நிலை என்ன என்றால், அங்கே முதலாவது விஷயம், அவர்கள் மார்க்கத்திலே புதுமையாக ஏற்படுத்தியது, மார்க்கத்தில் புதுமையை செய்தது அவர்களை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றும்படி செய்திருந்தால், மார்க்கத்தை விட்டு வெளியேற்றும்படி செய்திருந்தால் அவர்கள் நிரந்தர நரகவாசிகள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலத்திலே இஸ்லாமை ஏற்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு ஜகாத்து கொடுக்கவே மாட்டோம் என்று மறுத்தார்களோ, அப்ப அந்த போரிலே கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிரந்தர நரகவாதி என்றால் ஜகாத்தை மறுத்தவர்கள், ஜகாத்து கொடுப்பதை மறுத்தவர்கள். நபியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி, முஸைலமாவும் நபி என்று கூறி அந்த போரிலே கொல்லப்பட்டவர்கள். முஸைலமாவுடைய போரிலே யாரெல்லாம் முஸைலமாவுடைய ஆட்களில் இருந்து கொல்லப்பட்டார்களோ அவர்கள் யார்? நிரந்தர நரகவாதி. அப்ப யார் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்று வருகிறதோ அவர்களில் ஒரு வகையினர் யார் என்றால், அதாவது அவர்கள் மாற்றியது அவர்களை மார்க்கத்திலிருந்து வெளியேற செய்து விட்டது, அப்படிப்பட்ட மாற்றுதல். இன்றைய காலத்தில் சொல்ல போனால், உதாரணத்திற்கு இந்த ஷிர்கை கற்பிக்கும்படியான பிதஅத்துகளை செய்பவர்கள், ஷிர்கை ஏற்படுத்துகின்ற பிதஅத்துகள், அநாச்சாரங்களை செய்பவர்கள், உதாரணத்திற்கு கபர்களுக்கு நேர்ச்சி செய்பவர்கள், கபர்களுக்கு அறுத்து பலியிடுபவர்கள், கபர்களிடத்திலே பிரார்த்தனை செய்பவர்கள், அங்கே தவாஃப் செய்பவர்கள், அங்கே ஏட்டிகா தங்கியிருந்து வணக்க வழிபாடு செய்பவர்கள், அவர்கள் அல்லாஹுவை அங்கே வணங்கினாலும் சரி, கபரில் தங்குவது இபாதத், அங்கே தங்குவதால் சிறப்பு, அங்கே தங்கி அல்லாஹுவை வணங்குவதால் நமக்கு சிறந்த நன்மை கிடைக்கும் என்று நம்பினாலே அதுவே ஷிர்க். இஃத்திகாப் என்பது மஸ்ஜிதிலே அல்லாஹுவிற்காக வேண்டி இருக்க வேண்டிய இபாதத், அதை கபரிலே செய்தார். இப்படி ஷிர்கை ஏற்படுத்துகின்ற பிதாத்துகள், அல்லது குஃப்ரை ஏற்படுத்துகின்ற பிதாத்துகள், அல்லது நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்துகிற பிதாத்துகள், புதுமைகள், இப்படிப்பட்ட புதுமைகளை செய்து அவர் மார்க்கத்தில் நுழைத்திருந்தால், மார்க்கத்தை மாற்றியிருந்தால் அவர் நிரந்தர நரகவாதி, நிரந்தரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசை இழந்தவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபத்திற்குரியவர், அவர் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார். புரிஞ்சுச்சா? புரிகிறதா? இரண்டாவது, யார் செய்கிற பிதஅத் அவரை ஷிர்கிலோ, இணை வைப்பிலோ, அல்லது இறை நிராகரிப்பிலோ, அல்லது நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்திலோ தள்ளவில்லை, மாறாக செயல் அடிப்படையில் செய்கிற பிதாத், அமல்களிலே உள்ள பிதாத். உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லிக் கொடுக்காத இடங்களில் எல்லாம் துஆக்கள் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செயல்களுக்கெல்லாம் குர்ஆனுடைய சூராக்களை ஓதுகிறார்கள். புரிகிறதா? இது மாதிரியான செயல்கள், இந்த செயல்கள் பிதாத்துகள் தான். பெரும் பாவங்களை விட, ஜினாவை விட, மது அருந்துவதை விட பயங்கரமான செயல்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அமல்களில் உள்ள இந்த பிதாத்தை கொண்டு, உதாரணத்திற்கு ஒருவர் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், உங்களுடைய விரல்களை கொண்டு எண்ணுங்கள், தொழுகைக்கு பின்னால், தூங்குவதற்கு முன்பு, அல்லது காலையிலே 100 முறை சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சொல்லும் போது, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலா ஆகிரி சொல்லும் போது. இது தவிர பொதுவான நேரங்களிலே நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதாக இருந்தால் எப்படி திக்ர் செய்ய வேண்டும்? யா அய்யுஹல்லதீனா ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கதீரா, அளவிலாமல் அதிகம் அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். அங்கே நீங்கள் எண்ணக்கூடாது. புரிகிறதா? இப்ப மற்ற நேரத்தில் நீங்க உங்களுடைய வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறீர்கள், அல்லது ஒரு வாகனத்திலே பயணிக்கிறீர்கள், அல்லது இரவில் அந்த சுன்னத்தான திக்ர்கள் 33 தடவை செய்துவிட்டு நீங்கள் தூக்கத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எல்லாம் என்ன அல்லாஹுடைய திக்ர்களில் உங்களுக்கு பிரியமோ, அல்லது உங்களுடைய நாவிலே வருகிறதோ, எண்ணாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்று சிலர் என்ன செய்கிறார்கள், அதிகம் அதிகம் திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக டிக் டிக் மணி, என்ன மணி, டிக் 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிவாசல போய் நீங்க உட்கார்ந்து குரான் ஓதுகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா டிக் டிக் டிக்னு சத்தம் வரைக்கும், என்னடா இது டிக் டிக், திரும்பி பார்த்தா ஒண்ணு இருக்குது, அப்புறம் திரும்ப டிக் டிக்னு சத்தம் வரும். பார்த்தா அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாரு, அல்லது கையில வகை வகையான டிசைன் டிசைன் கலர் கலர்ல மணிமாலை வச்சிருப்பாங்க, கிறிஸ்துவ துறவிகள் வச்சிருக்கிற மாதிரி மணிமாலைகளை வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு, அதுல பல டிசைன், 10 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தஸ்பி மணி, மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போனா அதை கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு பெரிய பரக்கத் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அது தஸ்பி செய்யறதுக்கு இருக்கிறத போய் தஸ்பி செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு அரபு உலகத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பேனா ஒண்ணு சொருவிக்கிற மாதிரி, கையில வாட்ச் ஒண்ணு கட்டிக்கிற மாதிரி, கையில ஒரு தஸ்பி மணி இருக்கிறது, அது ஒரு ஃபேஷன் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள், இவையெல்லாம் செயல்களில் ஏற்படுகிற பிதாத்துகள். இதை வைத்து ஒருவரை காஃபிர் என்றோ முஷ்ரிக் என்றோ முனாஃபிக் என்றோ நாம் சொல்லிவிடக் கூடாது, சொல்லிவிட முடியாது. அமல்களில் ஏற்படுகிற பிதாத், இந்த மாதிரியான பிதாத்துவாதிகளும் அது போன்றவர். தொழுகைக்கு பின்னாடி கூட்டு துவா செய்யறாங்க, அல்லது ஃபாத்திஹா ஓதுறாங்க, இறந்தா ஃபாத்திஹா, பிறந்தா ஃபாத்திஹா, பயணத்துக்கு போனா ஃபாத்தியா, பயணத்திலிருந்து வந்தா ஃபாத்தி, இந்த மாதிரியாக குர்ஆனை பயன்படுத்துவது, இவையெல்லாம் அமல்களில் உள்ள பிதாத்துகள். இப்ப இந்த பிதாத்துகளை செய்பவர்களும் இந்த ஹதீஸிலே வருவார்கள். புரிகிறதா? புரிகிறதா இல்லையா? எந்த ஹதீஸிலே வருவார்கள்? ஹதீஸில் இந்த ஹதீஸ் ஹவ்துல் கௌசரிலே நீர் அருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் துரத்தப்படுகிறார்களே, தடுக்கப்படுகிறார்களே, அந்த ஹதீஸிலே வருவார்கள். அப்ப என்ன கருத்து, இந்த மாதிரி பிதாத்து செய்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்து முதல் அந்த தகுதியிலே கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹவ்துல் கௌசருடைய நீரை குடிப்பதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இவர்களுடைய இந்த பிதாத்தின் அளவிற்கு நரகத்திலே இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், நரகத்திலே இவர்கள் எரிக்கப்பட்டு வேதனை செய்யப்படுவார்கள். பிறகு அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தின்படி இவர்களுடைய ஈமானை கொண்டு, இவர்களுடைய மற்ற இஸ்லாமுடைய அமல்களை கொண்டு நரகத்திலிருந்து வெளியேற்றுவான். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னவென்றால், யார் ஒருவர் தன்னை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றும்படியான புதுமைகளை செய்து விடுகிறாரோ, ஷிர்கிலே அல்லது குஃப்ரிலே அல்லது நிஃபாக்கிலே தள்ளும்படியான பிதாத்துகளை செய்கிறார்களோ, அவர்கள் முற்றிலுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தில் இருந்து நிரந்தரமாக தடுக்கப்பட்டு விடுவார்கள், நிரந்தர நரகவாசிகளாக ஆகிவிடுவார்கள். யாருடைய பிதாத் அமல்கள் சார்ந்ததாக இருந்ததோ, கொள்கை சார்ந்ததாக இல்லையோ, அவர்கள் அந்த முதல் தகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெறமாட்டார்கள். ஹவ்துல் கௌசருடைய நீரை அருந்துவதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது, அவர்கள் நரகத்திலே தண்டனை அனுபவிப்பார்கள். ஆக இந்த பெரும்போ, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும் போது பலரை மன்னிப்பான் என்று வருகிறதே, அந்த ஹதீஸுகளை நாம் எடுக்கும் போது தெரிந்து கொள்ளலாம், யார் பிதத் செய்தார்களோ அவர்கள் அங்கே நுழைய மாட்டார்கள்.
ஜினா செய்தவன், கொலை செய்தவன் கூட, அல்லது வேறு பெரும்பாவங்கள் செய்தவன் கூட மஹ்ஷர் மைதானத்திலே நரக நெருப்பிலே செல்லாமல் அவன் மன்னிக்கப்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்திற்கு அவன் தகுதியானவனாக ஆகுவான். ஆனால் யார் பிதாத் செய்தானோ, யார் அனாச்சாரங்களை உருவாக்கினானோ, அவனுக்கு அந்த ஷஃபாஅத் கிடைக்காது. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்லு சுன்னாவுடைய அத்தனை இமாம்களும், அஹ்லு சுன்னாவுடைய அத்தனை இமாம்களும், முஹத்தித்தீன்களும், ஃபக்கீஹுகளும், மார்க்க ஞானவான்களும், ஷிர்க், குஃபர், நிஃபாக், இந்த மூன்று கொடிய பாவங்களுக்கு அடுத்து எதை பட்டியலிடுகிறார்கள்? பிதாத்தை பட்டியலிடுகிறார்கள். அதற்கு அடுத்துத்தான் அல் கபாயிர், பெரும்பாவங்கள், கொலை, உபச்சாரம், மது அருந்துதல், திருடுதல், களவு. புரிகிறதா? ஆனால் இன்று மக்களுக்கு பிதாத்தை பொறுத்தவரை எந்த சலனமும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. ஏன்? இவர்கள் இந்த பிதாத்தை மார்க்கத்தின் போர்வையை கொண்டு போர்த்தியதால். ஜினாவை நியாயப்படுத்த முடியுமா? நியாயப்படுத்த முடியாது. திருட்டை நியாயப்படுத்த முடியுமா? பொய்யை நியாயப்படுத்த முடியுமா? நியாயப்படுத்த முடியாது. ஆனால் ஷைத்தான் இந்த பிதாத்துகளை கொண்டு இவர்களை எப்படி வழிகெடுத்திருக்கிறான் என்றால், இந்த பிதாத்துகள் அனைத்தும் இவர்கள் மார்க்கத்தில் நுழைத்த காரணத்தால், மார்க்கத்தில் உள்ள ஒரு செயலை அதனுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே வைத்தார்கள். சலவாத்து ஓதுவது சுன்னா, அதை அதற்குரிய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கடத்தி கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு செயலையும் இப்படித்தான் சொல்லப்பட்ட அமைப்பிலிருந்து அதிகப்படுத்தினார்கள். சரியா? சொல்லப்பட்ட அளவிலிருந்து அதிகப்படுத்தினார்கள், சொல்லப்பட்ட காலத்திலிருந்து அதிகப்படுத்தினார்கள். இது இவர்கள் எப்படி செய்கிறார்கள்? இபாதத் என்று நினைத்து செய்கிறார்கள். பாருங்க, இரவிலே விளக்குகளை அணைத்துக் கொண்டு குதிப்பார்கள், கத்துவார்கள். என்ன செய்கிறார்கள் கேட்டால், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம் என்ற எண்ணத்திலே, ஆன்மீகத்தை வளர்க்கிறோம், இறையச்சத்தை கொண்டு வருகிறோம் என்ற எண்ணத்திலே. இப்படி ஷைத்தான் இவர்களை, இந்த பிதாத்துகளை, இபாதத்துகள் என்ற அந்த மாயையை காட்டி மயக்கி இருப்பதால் இவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கிதாபுல் ஃபித்ன் என்ற இமாம் புகாரியுடைய இந்த பாடத்திலே முதலாவதாக கூறப்பட்ட இந்த மூன்று ஹதீஸுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் ஏற்படுகிற குழப்பங்களை குறித்து எச்சரிக்கை செய்தது. இந்த எச்சரிக்கை எல்லா காலத்துக்கும் பொருந்தும். ஆகவே நாமும் நம்முடைய காலத்திலே ஒரு செயல் காலம் காலமாக செய்து வரப்படுவதால் அது இஸ்லாமாக ஆகிவிடாது. ஒவ்வொரு செயலையும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்திருக்கிறார்களா என்று ஆதாரத்தோடு அறிந்து செயல்படுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லா விதமான பிதாத்துகளை அறிந்து அவற்றிலிருந்து விலக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பாவங்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று துஆ செய்து முடிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.